நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்கின்ற பின்னணியில் அங்குள்ள தற்போதைய நிலைமை தொடர்பிலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற டாலர் நெருக்கடி தொடர்பிலும் கலாநிதி அமிர்தலிங்கம் அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களே. இலங்கை பொருளாதாரம் குறித்த செய்தி தொடர்ந்தும் பேசுபொருளாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த அமெரிக்க டாலர் தொடர்பில் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மிக கடுமையான அளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரு அமெரிக்க டாலரின் பெறுமதி 350 இலங்கை ரூபாய் என்பதையும் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியாக இலங்கையில் இவ்வளவு தூரத்திற்கு இந்த டாலர் நெருக்கடி ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்கள் என்ன? அதை பற்றி முதலில் விளக்குங்கள்.
உண்மையில் இந்த ஒரு நாணய மாற்றி வீதம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுக்குள் அந்நிய நாணயங்கள் நாங்கள் ஏற்றுமதி செய்யும் போது உள்ளே வருகின்றன. அதே மாதிரி நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் வரும்போது அவர்களும் கொண்டு வருகிறார்கள். உல்லாச பயணிகள் வரும்போதும் அவர்களும் அந்த அவர்களுடைய நாட்டு நாணயங்களை இங்கே கொண்டு வந்து செலவழிக்கிறார்கள். இதை விட புலம்பெயர்ந்த மக்கள், இலங்கை மக்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு அனுப்புகிற பணம் மண்ணிய சிலாவணியாக வருகின்றது. இதை விட தேவைப்பட்ட அரசாங்கம் கடன்களையும் வாங்கி, அந்நிய சிலாவணியில் கடன்களையும் வாங்கி இலங்கையை கொண்டு வருகின்றது. இது உள்ளே வருகிற விதம். அதே மாதிரி அந்நிய சிலாவணி வெளியும் செல்கின்றது. நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அந்நிய சிலாவணி வெளியே செல்கின்றது. மருத்துவ தேவைக்காக இலங்கையர்கள் வெளிநாடு செல்லும் போது போகின்றது. கல்வி தேவைகளுக்காக செல்லும் போது போகின்றது. இதால அந்த போகிற வழிகள் இப்ப பாத்தீங்கன்னா அந்த செண்டுக்கும் இடையில உள்ளே வருவது, அதாவது ஏற்றுமதி செய்யும் போது எங்களுக்கு வருமானம் வருகிறது, மற்ற வழியிலையும் வருகிறது நினைச்சுனால் அது நிரம்பல், அதாவது அந்நிய செலாவணி நிரம்பல் அடைகின்றது. அது நிரம்பல் பக்கம். வெளியே செல்லும் போது, இறக்குமதி செய்யும் போது வெளியே செல்வது கேள்வி. இப்ப உங்களுக்கு தெரியும், இறக்குமதியை விட ஏற்றுமதி குறைவா இருக்கு. அப்படி பார்க்கக்குள்ள கேள்வி அதிகமாகவும் நிரம்பல் குறைவாகவும் இருக்கு. அப்ப ஒரு சாதாரண பொருளுக்கு இது என்ன நடந்துக்குமோ உங்களுக்கே தெரியும், கேள்வி அதிகமா இருந்து நிரம்பல் குறைவா இருந்தா பொருளின் விலை கூடும். ஆகவே இலங்கைக்கு உள்ளே வருகின்ற அந்நிய செலாவணி குறைவாகவும் வெளியே செல்லுகின்ற அந்நிய செலாவணியின் அளவு அதிகமாகவும் இருப்பதால் தான் டொலரு அல்லது ஏனைய நாட்டு நாணயங்களில் பெறுமதி அதிகரிக்குது, இலங்கையுடைய நாணயத்தில் பெறுமதி குறைவடையுது.
புலம்பெயர் மக்கள் அனுப்புகின்ற பணம் பற்றியும் குறிப்பிட்டீர்கள். புலம்பெயர் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பல வழிகளூடாக இலங்கைக்கு பணம் அனுப்பக்கூடும். அவர்கள் வங்கிகளூடாக அனுப்பக்கூடும், அல்லது பண பரிமாற்று நிறுவனங்களூடாக அனுப்பக்கூடும், தனியாரூடாக அனுப்பக்கூடும். குறிப்பாக இந்த உண்டியல் என்று சொல்வார்கள், தனியார் முகவர்களூடாக எல்லாம் அனுப்புகின்ற வழக்கம் இருக்கின்றது. இப்படியாக இந்த தனியார் முகவர்களூடாக புலம்பெயர் மக்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புவது இலங்கை பொருளாதாரத்தில் எப்படியான தாக்கத்தை செலுத்துகிறது? அதை பற்றி விளக்குங்கள்.
உண்மையை சொல்ல போனால், இப்பொழுது நீங்கள் வங்கிகள் ஊடாக உங்களோட குடும்பத்துக்கு அனுப்புவதற்கும் உண்டியல் ஊடாக ஒரு தனி முகவர்கள் ஊடாக அனுப்புவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் வங்கியல் ஊடாக உங்களோட குடும்பத்துக்கு அனுப்புனா அந்த பணம் இலங்கையில் உள்ள ஏதோ ஒரு வங்கிக்கு அந்த டாலர் வந்துவிடும். நான் டாலராகவே எடுத்துக்கொள்ளும், வேற பணத்தை விட்டுப்படி இலகுவாக நாம் விளங்கப்படுத்துவதற்கு டாலர், அமெரிக்கன் டாலர் வந்துவிடும். அந்த வங்கி உங்களோட அம்மாக்கள் குடும்பத்தினருக்கு இலங்கை ரூபாயை கொடுக்கின்றது. அந்த டாலர் வங்கியிடம் இருக்கு. ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்பவர்கள் போய் இலங்கை நாணயத்தை கொடுத்து எங்களுக்கு, நாங்கள் ஒரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய போறோம், பெட்ரோலா இருக்கலாம், எரிவாயுவா இருக்கலாம், அல்லது வாகனங்களா இருக்கலாம், எங்களுக்கு இலங்கை ரூபாயை கொடுத்து அவர்கள் அந்த எல்சி, அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடன் பத்திரங்களை திறக்கும் போது அந்த வங்கி கிட்ட நீங்க அனுப்புற பணம் இருக்குது. உங்களை போல ஆயிரக்கணக்கான அனுப்புன பணங்கள் இருக்கு. ஏற்றுமதியாளர்கள் கொடுக்குற பணம் இருக்கு, உல்லாச பயணிகள் கொடுக்குற பணம் எல்லாம் இருக்கு. அப்ப அவர்கள் சொல்வார்கள், இலங்கை பணத்துல நீங்க தாங்க, நாங்கள் ஜப்பான் வங்கிக்கு அல்லது இந்திய வங்கிக்கு நாங்கள் தொடர கொடுக்குறோம். அப்ப உங்கள் பணம் வங்கிகள் ஊடாக வரும்போது அந்த பணம் இலங்கையில இறக்குமதிகளுக்காக, வேற தேவைகளுக்காக, அல்லது மாணவர்கள் போய் கேட்பார்கள், நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறோம், உங்களுக்கு தாங்க. அப்ப அது போகும். உண்டியல் ஊடாக நீங்க அனுப்புற முறையாளர்கள், இப்ப நீங்க ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு முகவருக்கு அந்த டாலரை கொடுக்குறீங்க, ஆஸ்திரேலியாவில் கொடுக்குறீங்க, அவர் வந்து தன்னுடைய உறவினர் அல்லது நண்பர்கள் இந்தியாவற்ற அவருடைய முகவராக இருப்பார், அவர் சொல்லுவார் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு இலங்கை ரூபாயில கொடுத்து விடுங்க. இப்பொழுது நீங்கள் உண்டியல் ஊடாக அனுப்பின அந்த டாலர் இலங்கைக்கு வரவில்லை, அவர் அதை வேற வகையில ஏதோ ஒரு வகையில மாத்தி அனுப்ப, அது உடனடியாக வங்கிகளுக்கு வரவில்லை. ஆகவேதான் வங்கிகள் ஊடாக நீங்கள் அனுப்பும் போது அது இலங்கை வங்கிக்கு வர, இலங்கை வங்கிகளுக்கு வருகின்றது, அது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. உண்டியல் ஊடாக அனுப்பும் போது அந்த டாலர் வந்து இலங்கைக்கு வர வேண்டிய தேவை இல்லை. அதனால்தான் இதை சட்டவிரோதமான முறை, மணி லாண்ட்ரிங் என்று சொல்லுகிறார்கள். அதை விட தமிழ்ல உண்டியல் என்று சொல்லுவார்கள், இந்தியாவில ஹவாலா என்று சொல்லுவார்கள். அதுக்கு அரசு அங்கீகாரம் இல்லை. இதான் அந்த பொருளாதாரத்தில் ஏற்படுற பாதிப்பு.
இதனால்தான் அங்கு இயங்குகின்ற சில பண பரிமாற்ற நிறுவனங்களை தடை செய்திருந்தார்கள் இல்லையா? அந்த தடையெல்லாம் நீக்கப்பட்டு கொண்டு வருகின்றதா, அல்லது இந்த பண பரிமாற்று சேவை தொடர்பிலான எப்படியான நடவடிக்கைகளை இலங்கை அரசு இப்போது மேற்கொண்டு வருகின்றது?
இப்பொழுது உண்மையை சொல்ல போனால், இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யும் போது பல்வேறு வழிகளில் இறக்குமதி செய்கிறார்கள். அந்த கடன் பத்திரங்களை திறந்து இறக்குமதி செய்யும் போது வங்கியல் ஊடாகத்தான் அந்த பரிமாற்றம் நடக்கும். அதோட இன்னும் வழிமுறையும் இருக்கு, வங்கியல் ஊடாக இடம்பெறும் முறை. இன்னொரு முறை இருக்குது, ஓப்பன் அக்கவுண்ட், அதாவது பகிரங்க கணக்கு மூலம் இறக்குமதி செய்யும் போது ஒரு இலங்கையில் உள்ள இறக்குமதியாளர்கள் இந்தியாவிலிருந்து உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்வதாக வைத்துக் கொண்டால், அவர் அவருடைய நண்பராக இருப்பார், இந்தியாவில் இருப்பவர், அவர் சொல்வார், நான் ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு பணத்தை தருகிறேன் என்று சொன்னால், இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு அவர் எந்தவித தகவலையும் இலங்கையில் உள்ளவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவிலிருந்து உருளைக்கிழங்கு கப்பலில் ஏற்றப்பட்டு இலங்கையில் உள்ள முகவருக்கு வந்துவிடும். வந்த பிறகு அவருக்கு 2-3 மாதம் கழிச்சு அந்த இந்தியாவில் உள்ள அவருக்கு கொடுக்கலாம் காசு. வங்கிகள் இல்லாமல் உண்டியல் ஊடாகவும் அவருக்கு கொடுக்கலாம். அதை அரசாங்கம் தடை செய்யும். அந்த ஓபன் அக்கவுண்ட், பகிரங்க கணக்கு மூலம் இனி நீங்கள் இறக்குமதி செய்ய இயலாது, எல்லாத்தையும் எல்சி அல்லது வேற வழிகளில் வங்கியல் ஊடாக தான் செய்ய வேண்டும். ஆனால் அது ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கலாம் அரசாங்கத்துக்கு. ஆனால் தனிநபர்கள் உண்டியல் ஊடாக அனுப்பும் போது, ஒரு அமெரிக்காவில் உள்ளவர் ஆஸ்திரேலியாவில் உள்ளவர் இலங்கைக்கு அனுப்பும் போது, உண்டியல் ஊடாக அனுப்பும் போது, இங்கே ஒரு அவருடைய முகவர் வந்து இங்கே குறிப்பிட்ட நீங்க சொல்ற அவர் கணக்கில் ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வைப்பிடுக்கான்னு வைத்துக்கொள்வோம். அதை வந்து இலங்கையில கேட்கக்கூடிய, ஏன் எங்க இந்த காசு வந்தது என்று கேட்கக்கூடிய நடைமுறைகள் இல்லை. 10 லட்சத்துக்கு மேலதிகமாக வைப்பிடப்படும் பொழுதுதான் அந்த தகவல் மத்திய வங்கிக்கு போகும். ஆகவே அவர் இலகுவா சொல்லி விடுவார், நான் அவரிடம் கடன் வாங்கினேன், 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்க வேண்டும். ஆகவே இந்த உண்டியல் ஊடாக வர்ற பணத்துக்கு இலங்கையில் ஒரு கணக்கில் வைப்பிடும் போது அதை உடனடியாக கண்டுபிடிக்கிற பொறிமுறை இலங்கையில இல்லை. ஆகவே உண்டியலை தற்போதைய நிலவையில தடுப்பது, தனிநபர்களுக்கு வரும் பணத்தை தடுப்பது என்பது இலங்கை அரசாங்கத்தால முடியாத காரணம்.
புலம்பெயர் மக்கள் தொடர்பில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, வெளிநாடுகளில் வாழ்பவர்களுக்கு இலங்கையில் வங்கி கணக்கு இருக்கக்கூடும், அதில் அவர்கள் பெருந்தொகை பணத்தை சேமிப்பாக நிரந்தர வைப்பாக அவர்கள் வைத்திருக்கலாம். தங்களது தேவைக்காகவோ அல்லது பல தேவைகளின் பொருட்டு அவர்கள் அதை நிரந்தர வைப்பாக சேமித்து வைத்திருக்கக்கூடும். அப்படியாக அவர்கள் வைப்பில் இட்டிருக்கின்ற பணத்திற்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? அதே போன்று இன்னும் ஒரு கேள்வி, இலங்கையிலேயே உதாரணமாக அமெரிக்க டாலர் அக்கவுண்ட் ஒன்றை உருவாக்கி அதில் டாலர்களாக சேமித்து வைத்திருப்பவர்களும் இருக்கக்கூடும் இல்லையா? அப்படியான கணக்குகளுக்கு என்ன நடக்கும்?
ரெண்டு விடயங்கள் இங்கே இருக்கு. ஒன்று, புலம்பெயர்ந்தவர்கள் இலங்கையில் உள்ள வங்கி கணக்கில் இலங்கை ரூபாயில் வைத்திருந்தால் இலங்கை ரூபாயின் பெறுமதி மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த நாணய பெறுமதி இறக்கத்தால் ஒரு குறிப்பிட்ட மாத இடைவெளிக்குள்ள 70% இலங்கையுடைய நாணய பெறுமதி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் வைப்பில் இட்ட போது இருந்த பெறுமதி இப்போதைக்கு இல்லை, பணவீக்கம் மிக மோசமா இருக்கின்றது. அவர்கள் அவருடைய பெறுமதி குறைந்து கொண்டிருக்கின்றது, ஏற்கனவே குறைந்து விட்டது. அடுத்தது, நீங்க சொன்ன மாதிரி இப்பொழுது இந்த வதியாதார் வெளிநாட்டு கணக்குன்றதுக்கு மேலதிகமாக இலங்கையில வதிபவர்களும் வெளிநாட்டு செலாவணிகளில் கணக்கை திறக்கலாம் என்ற ஒரு வசதி இருக்கு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் வங்கிகள் ஊடாக அனுப்பும் போது வங்கிகளும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்வாக செலவுக்காக வெட்டி விடுகிறார்கள். ஒரு $20 to $20 கூட வெட்டுப்படுவதே எனக்கு தெரியும். ஆகவே அந்த செலவு கொண்டு வரும். அதை விட வைப்பில இருக்கும் போது இலங்கை அரசாங்கம் மத்திய வங்கி ஒரு சேக்குலர் விட்டால், அந்த தொகையை எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு தாருங்கள் என்று சொன்னால், உங்களுடைய அந்நிய செலாவணியில இருக்கிற அந்த தொகையை எடுத்துவிட்டு அதை இலங்கை ரூபாயாக மாற்றுகிற அதிகாரம் மத்திய வங்கியின் சேர்க்கை ஊடாக வங்கிகளுக்கு இருக்கு. அது எந்த நேரமும் அவர்கள் எடுக்கலாம். ஆகவே அதை நீங்கள் தடுக்க இயலாது.
இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஏதுவாக அங்கே பணம் அச்சடிக்கப்பட்டு செலவிடப்பட்டு வருவதாக நாங்கள் அறிகிறோம். இப்படியாக பணத்தை அச்சடிக்கின்ற இந்த பொறிமுறையானது அங்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு உதவுகின்றதா, அல்லது நிலைமையை இன்னமும் அதில் பாதாளத்திற்கு கொண்டு செல்கின்றதா?
70 வருடமாக இலங்கையுடைய மொத்த வருமானத்தை விட நடைமுறை செலவுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆகவே 70 வருடமாக ஆகவே இலங்கையில வருமானம் குறைவா இருக்குது. இலங்கை அரசாங்கம் கடன்படுது, அதற்கு மேலதிகமாக அச்சிடுது. அப்ப அச்சிடுவது, பணத்தை அச்சிடல் வந்து எப்ப சிக்கலாகும் என்று சொன்னால், இப்ப பணத்தை அச்சிடுகிறார்கள், அதற்கு நிகராக உற்பத்தி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. அந்த அச்சிட்ட பணம் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்கிறது என்று சொன்னால் பொருளாதார பாதிப்பு குறையும். அந்த பணத்தை அச்சிட்டு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபடுமா இருந்தால், அது உண்மையை கேள்வியைத்தான் ஏற்படுத்தும், பொருட்களை உற்பத்தியை செய்யாது. அப்ப கேள்வியை மட்டும் அந்த பண அச்சடிப்பு செய்யுமாக இருந்தால் பணவீக்கம் கூடும், விலை அதிகரிப்புகள் ஏற்படும். இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையில 20-30-40 பணவீக்கம் போய்கொண்டிருக்கின்றது, உணவு பணவீக்கம் இன்னும் கூடியிருக்கின்றது. ஆகவே பணத்தை அச்சிடுவது என்பது ஒரு ஒரு அரசாங்கத்துக்குள்ள இறைமை, அது தப்பு அல்ல. ஆனால் உற்பத்தியை பார்க்காமல், அந்த பண அச்சீடு உற்பத்தியை செய்தான்றதை பார்க்காமல், வெறுமனே அது கேள்வியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அரசாங்கம் பணத்தை அச்சிடுமா இருந்தால் பொருளாதார பாதிப்பு ஏற்படும்.
சரி, இலங்கையில் உள்ள பல வளங்கள், பல பொருட்கள், பல அம்சங்கள் அவற்றை ஏற்றுமதி செய்ததன் மூலம் முன்னைய காலங்களில் வெளிநாட்டு வருமானம் பெருமளவில் ஈட்டப்பட்டது. இந்த டாலரை வருமானமாக ஈட்டுவதற்கு இப்போது அங்கே என்ன கிடைக்கின்றன? இவற்றின் ஊடாக எல்லாம் இந்த டாலரை இலங்கைக்குள்ள கொண்டு வர முடியும்.
இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, ஏனைய நாடுகள் குறிப்பாக கிழக்காசிய நாடுகள் செய்த மாதிரி இலங்கை தன்னுடைய உற்பத்தியை ஏற்றுமதியை பன்முகப்படுத்தவில்லை. 1948 தேயிலை ரப்பரை ஏற்றுமதி செய்த நாடு 1977 ஆடைகளை ஏற்றுமதி செய்யுது. இந்த தேயிலை ஆடைகளை ஏற்றுமதி செய்து நீங்க கோடிக்கணக்கான டாலர்களை பெற இயலாது. அப்ப இலங்கை ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் விலை குறைந்த பொருட்கள், அத்தியாவசியம் அற்ற பொருட்கள். உங்களுக்கு வருமானம் கூடுகின்றதுக்காக நீங்க ஒரு நாளைக்கு 50 டீ குடிக்க இயலாது. வருமானம் கூடுவது என்பதற்காக நீங்க 500 டிஷர்ட் போட இயலாது. ஆனால் உங்களை வருமானம் கூடும் போது நீங்க கம்ப்யூட்டர் வாங்குவீங்க, டெலிபோன் விலை உயர்ந்த இதெல்லாம் வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க, அப்படி இருக்கின்றது. அப்ப இலங்கை இறக்குமதி செய்யற பொருட்கள் எல்லாம் வந்து மிகவும் விலை கூடிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள். ஆகவே இலங்கை நீண்ட காலமாக உற்பத்தியை பன்முகப்படுத்தாமல் விட்டமை, ஏற்றுமதியை பன்முகப்படுத்தாமல் விட்டமை மிகப்பெரிய தவறு. அதுக்குரிய விலையை இலங்கை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது நீண்ட கால பிரச்சனை. இப்பொழுது உடனடியாக உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இன்றைய நிலைமையில இலங்கையில் உள்ள மிக முக்கியமான சொத்துக்களை குத்தகைக்கு விடுவதுதான் ஒரே வழியாக நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார். அதுல கட்டுநாயகையா போட்டா இருக்கலாம், ரத்மலான மத்தலையா போட்ட எல்லாம் வந்து குத்தகைக்கு விடுவதற்கு தான் முயற்சி எடுக்கிறார்கள். அதை விட ஸ்ரீலங்கா டெலிகாம் காப்புறுதி கூட்டத்தாவட பங்குகளை வித்தல், போர்ட் சிட்டியில் உள்ள நிலத்தை 4 பில்லியனுக்கு குத்தகைக்கு விடுதல் என்ற போன்ற நடவடிக்கை, உடனடி நடவடிக்கை. இன்றைய பிரச்சனை உடனடி பிரச்சனை. இவற்றுக்கு தீர்வாக உங்களுக்கு தெரியும், உடனடியாக நாங்கள் கடம்பறையிலாவது 1 மாதத்துக்கு எரிபொருள், எரிவாயு, மருந்து பொருட்கள், அரிசி போன்றவற்றை இறக்குமதி செய்வதற்கு எங்களுக்கு $1.2 பில்லியன், $1.2 பில்லியன் ஒரு மாதத்துக்கு தேவை. ஆக இலங்கையில தேவை பெருசு. நாங்கள் எந்த நாட்டுக்கிட்டே நீங்க இவ்வளவு தொகையை நீங்க எதிர்பார்க்கலாம். அவை உற்பத்தியை பெருக்கி ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு காலம் எடுக்கும். ஆகவே இப்பொழுது இலங்கை அரசாங்கம் தவறு செய்திருக்கின்றது. மிகப்பெரிய கடன்களை பெற்று லாபம் தரா துறைகளில் முதலீடு செய்திருக்கிறார். மத்தலையா போட இருக்கலாம், தாமரை தடாகம், தாமரை கோபுரங்கள், கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த தவறுகளுக்குரிய விலையை இப்பொழுது நாடு கொடுக்கின்றது. உற்பத்தி சாரா துறைகளில் முதலீடு செய்தது தப்பு. ஆக இப்பொழுது நீங்கள் அப்படி தவறாக முதலீடு செய்தபடியால மிக பெருமதியான சொத்துக்களை விற்க வேண்டிய நிலைக்கு அல்லது குத்தகைக்கு விட வேண்டிய நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கிறது.
சரி, நிறைவாக, இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைக்கான தீர்வாக பலரும் வலியுறுத்துகின்ற ஒரு அம்சம் இந்த தற்சார்பு பொருளாதாரம். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கிய பயணம் அங்கே ஆரம்பித்து விட்டதென்றால் இன்னமும் எவ்வளவு நாட்கள் எடுக்கப் போகிறது தற்போது அங்கே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி நிலைமை தீர்வதற்கு? எப்போது தீரும் இந்த நிலை?
தற்சார்பு பொருளாதாரம் உண்மையிலே தேவை. இலங்கை ஒரு விவசாயத்துல செழிப்பான நாடு. அந்த விவசாயத்துறை தான் எவ்வளவு காலமும் இலங்கையை பாதுகாத்தது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து கஷாயன வளமாக்கிகள், கிருமி நாசினிய கலை நாசினிகள் ஓர் இரவைக்குள் தடை செய்தபடியால் இன்னைக்கு விவசாயத்துறை மோசமாக பாதிக்கப்பட்டு அரிசி இறக்குமதி செய்யப்படுற நிலைக்கு வந்திருக்கு. இப்பொழுது அரசாங்கம் சொல்றது தடை செய்தது தவறு என்று. அது ஆகத்திந்திய நடவடிக்கை, அது தவறு அல்ல, தப்பு, மாபெரும் தப்பை செய்துவிட்டார்கள். தற்சார்பு பொருளாதாரம் என்பது உண்மை. இலங்கை ஒரு தீவாக இருந்து கொண்டு கருவாட்டை மீனை இறக்குமதி செய்கின்றது, ஒரு எல்லா பிரதேசங்களிலும் மிகப்பெரிய நதிகளை வைத்துக் கொண்டு பால்மாவை இறக்குமதி செய்கின்றது. ஆகவே நீண்ட கால திட்டமிடல்கள் இல்லை, கொள்கை இல்லை, அது அமுலாக்கம் இல்லை. இந்த பிரச்சனை எல்லாம் நீண்ட காலமாக இருந்து அது அன்றைக்கு எல்லாம் திரண்டு வந்து பாதிக்குது. ஆகவே இதுக்கு நீங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியில கொள்கை தேவை, அதை நிகழ்ச்சி திட்டமாக மாற்ற வேண்டும், அதை அமுல்படுத்த வேண்டும். ஒரு துறை நோக்கி இருக்க வேண்டும். என்னென்ன பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்யலாம், என்னென்ன பொருட்களை இறக்குமதி செய்யலாம். ரப்பரை ஏற்றுமதி செய்வது விட்டு நீங்க பலூனை இறக்குமதி செய்வது, பிளாஸ்டிக் கோளைகளை இறக்குமதி செய்வதெல்லாம் தீர்வாகாது. ஆகவே தவறுகள் 70 ஆண்டு காலமாக விடப்பட்டு விட்டன. ஆனால் உடனடியாக அதை நோக்கி நகரில், ஆனால் மக்களை பொறுத்தவரையில் தங்களால் இயன்ற வரைக்கும் தங்களுக்கு தேவையான பொருட்களை தங்களுடைய வீடுகளில், வயல்களில், தோட்டங்களில் உற்பத்தி செய்தால் இந்த பொருளாதார தாக்கத்திலிருந்து ஓரளவுக்கு நாங்கள் தாக்குப்பிடிக்கலாம். அது யுத்த காலத்தில் வடகிழக்கு மக்கள் அதை செய்தவர்கள், அந்த அனுபவம் அவர்களுக்கு கை கொடுக்க கூடும். ஆனால் நாடு என்ற ரீதியில் அரசாங்கம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும், அதுக்கு காலம் எடுக்கும். ஆனால் மக்கள் தங்களால் இயன்ற உற்பத்திகளை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம்.
மிக நன்றி பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்களே, மிக தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, உங்களுக்கும் நன்றி.